We have been trying to understand the wonderful good news that Jesus Christ has brought for us.
நமக்காக இயேசு கொண்டு வந்த அற்புதமான நல்ல செய்தியை நாம் இந்த நாட்களிலே விளங்கிக் கொள்வதற்காக தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
On the first evening we considered what the bad news was, which is the result of Adam's sin and why he sinned.
ஆதாமினுடைய பாவத்தினாலே வந்த விளைவுகளையும் ஏன் ஆதாம் பாவம் செய்தான் என்பதையும் நாம் முதல் நாளிலே தியானித்தோம். துர்ச்செய்தியை அறிந்து கொண்டோம்.
Mention what I said then.
அப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன காரியங்களை மீண்டும் சொல்கிறேன்.
Made three wrong choices.
ஆதாம் மூன்று தவறான தீர்மானங்களை எடுத்தான்.
And most human beings, including most Christians, are making the same wrong choices.
அநேக மனுஷர்கள், அதிலும் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த தவறான தீர்மானத்தையே செய்கிறார்கள்.
The first wrong choice was that he chose what was created more than his creator.
சிருஷ்டிகரை காட்டிலும் சிருஷ்டியையே தேர்ந்தெடுத்ததுதான் ஆதாம் செய்த முதல் தவறான தெரிவு.
And most human beings and most Christians value created things more than God.
பெரும்பாலான மனுஷர்கள், அதிலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தேவனை காட்டிலும் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு வஸ்துவே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், தெரிவு செய்கிறார்கள்.
And the second thing we saw was that Adam and Eve, they believed what the devil said more than what God said.
தேவன் சொன்னதை காட்டிலும் பிசாசு சொன்னதையே அவர்கள் விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். இதுதான் அவர்கள் செய்த இரண்டாவது தவறான ஒரு
தெரிவு. I'm sorry to say that most human beings and most Christians also believe what the devil says more than what God says.
மீண்டும் சொல்லுகிறது என்னவென்றால், பெரும்பாலான மனுஷர்கள், அதிலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தேவன் சொன்னதை காட்டிலும் பிசாசு சொல்லுகிறதை அதிகமாக நம்புகிறார்கள்.
That's why they don't experience all the promises of God.
ஆகவே தான் தேவனுடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்காமல் இருக்கிறார்கள்.
Because the devil keeps telling them it won't work in your life.
உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த தேவனுடைய வாக்கு தத்தமானது கிரியை செய்யாது என்று பிசாசு அவர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார்.
And the third wrong choice,
மூன்றாவது தவறான தெரிவு,
was Adam tried to please his wife, pleasing human beings more than pleasing God.
தேவனை பிரியப்படுத்துவதை காட்டிலும் ஆதாம் தன்னுடைய மனைவியை பிரியப்படுத்தினான். ஆகவே மனிதர்களை பிரியப்படுத்துவதுதான் மனிதர்கள் செய்கிறதான மூன்றாவது தவறான தெரிவு.
Most human beings and Christians do things to please men, even if it displeases God.
இந்த விஷயத்திலேயும் கூட பெரும்பாலான மனிதர்கள், அதிலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு இந்த காரியம் பிரியமில்லை என்று அறிந்திருந்தும் மனுஷர்களை பிரியப்படுத்தும்படிக்காய் ஒன்றை செய்கிறார்கள்.
So if you want to experience the gospel, you have to repent. Repent means make the opposite of these three choices that Adam made.
தேவனுடைய முழுமையான சுவிசேஷத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் நீங்கள் திரும்ப வேண்டும். மனம் திரும்புவது என்று சொன்னால், இந்த மூன்று தீர்மானங்களை ஆதாம் செய்தார்களே, அதற்கு நேர் எதிரடியான தீர்மானத்தை நீங்கள் செய்ய வேண்டும்.
We can repent in a moment.
ஒரு க்ஷணத்திலே நீங்கள் திரும்பி விடலாம்.
Let's say Adam was facing this direction.
ஆதாம் இந்த திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம்.
Three wrong choices.
மூன்று தவறான தீர்மானங்களை தெரிவுகளை செய்தாரே.
And we are all born facing that way.
நாம் எல்லாரும் பிறக்கும் பொழுது இந்த திசையை நோக்கி தான் பிறக்கிறோம்.
Repent means I turn around and
திரும்புவது,
opposite direction.
மனம் திரும்புவது என்றால் அதற்கு நேர் மாறான திசையை நோக்கி பார்ப்பதாகும்.
Now it's possible to repent and then after some time turn back again.
மனம் திரும்பியும் சில நாட்கள் கழித்து மீண்டுமாய் பழைய திசையே நோக்குவதற்கும் சாத்தியம் உண்டு.
That's why you read in the book of Revelation when the Lord spoke to 5 of the 7 churches.
ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகளிலே 5 சபைகளுக்கு ஆண்டவர் பேசும்பொழுது,
they were born again people who had become children of God.
அவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின ஜனங்கள்.
But after some time they turned back into a sinful way.
ஆனாலும் சில நாட்கள் கழித்து அவர்கள் பாவ வழிகளுக்கே மீண்டுமாய் திரும்பி விட்டார்கள்.
And the Lord had to tell them, repent again.
மீண்டுமாய் மனம் திரும்பு என்று தேவன் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய.
It's not because they hadn't repented before.
இதற்கு முன்பாக அவர்கள் மனம் திரும்பவில்லை என்கிற காரணத்தினாலே அல்ல.
They had repented and then turned back to the old way.
அவர்கள் மனம் திரும்பி இருந்தார்கள், ஆனால் மீண்டுமாய் பழைய திசைக்கே திரும்பி விட்டார்கள்.
That's what's called backsliding.
இதைத்தான் நாம் பின்மாற்றம் என்று அழைக்கிறோம்.
Backsliding means once upon a time you give up all those wrong ways.
பின்மாற்றம் என்ற என்னவென்றால், ஒரு காலத்திலே நீங்கள் தவறான வழிகளெல்லாம் விட்டு விட்டீர்கள்.
And then after some time you turn back to it.
கொஞ்ச நாட்கள் கழித்து மீண்டுமாய் அதனிடத்திலேயே திரும்பி விட்டீர்கள்.
And then you come to some meeting like this and you get all stirred up and turn again.
இது போல ஒரு கூட்டத்திற்கு வந்து மீண்டுமாய் நீங்கள் உற்சாகம் அடைந்து மீண்டுமாய் மனம் திரும்புகிறீர்கள்.
And then after a while you turn back again.
கொஞ்ச நாட்கள் கழித்து உடனே திரும்பமாய் இந்த பக்கமே திரும்பி விடுவீர்கள்.
This is the way unfortunately that many Christians live.
துரதிருஷ்டவசமாக இந்த விதத்திலே தான் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையை தள்ளி கொண்டிருக்கிறார்கள்.
There is not a steadfastness in their life.
அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உறுதி இல்லை.
It's like a student who goes to school.
எப்படி இருக்கிறது என்றால் ஒரு மாணவன் பள்ளிக்கு
செல்கிறான். With great zeal he joins the kindergarten.
அவன் மிகுந்த வைராக்கியத்தோடு கூட படித்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி LKG-யிலே சேர்கிறான்.
And after second standard he says no, I'm not interested in school.
இரண்டாம் வகுப்பு வந்த உடனே எனக்கு இனிமேல் பள்ளி பிடிக்கவில்லை என்று சொல்லி பள்ளியிலிருந்து நின்று விடுகிறான்.
Then after one or two years of playing the fool he says okay, I think I'll go back to school again.
இரண்டு மூன்று ஆண்டுகள் விளையாடி விட்டு தன்னை ஏமாற்றி விட்டு மீண்டும் நான் பள்ளிக்கு போறேன் என்று சொல்லி பள்ளியிலே சேர்ந்து விடுகிறான்.
Then he studies for two more years and again he drops out.
இரண்டு ஆண்டுகள் படிக்கிறான், மீண்டும் பள்ளியிலிருந்து நின்று விடுகிறான்.
And then again he plays the fool for 3-4 years and then say okay, I think I better go back to school again.
3-4 வருடங்கள் அவன் விளையாடி கொண்டிருக்கிறான், அது ஏமாற்றி கொண்டிருக்கிறான். 3-4 வருடங்கள் கழித்து மீண்டும் ஆய் பள்ளிக்கு போகிறான்.
He can go on like that when he's 20 years old, he's in studying in the 6th standard.
20 வயது ஆகிவிட்டது, இப்போதான் பையன் 6ஆம் துறை 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்.
Now how many of you would like to have a child like that?
உங்களில் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட பிள்ளை விரும்புவீர்கள்?
None of you would be happy.
நம்மளே யாருமே அப்படிப்பட்ட பிள்ளையை விரும்ப மாட்டோம்.
This is what God faces with most of his children.
அநேக கிறிஸ்தவருடைய காரியத்திலே தேவன் இப்படிப்பட்ட பிரச்சனையை தான் சந்திக்கிறார்.
They suddenly become zealous for the Lord and then they go back.
திடீரென ஒரு வைராக்கியம் தேவனை பின்பற்றுகிறார்கள், கொஞ்ச நாட்கள் கழித்த உடனே பின்வாங்கி விடுகிறார்கள்.
And they hear a message and they turn again.
செய்தியை கேட்ட உடனே திரும்புகிறார்கள்.
I want to encourage all of you.
உங்கள் எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துவது
என்னவென்றால், develop the same steadfastness that you see your own children have in school when they go from one standard to the next one.
உங்களுடைய சொந்த பிள்ளைகள் 1ஆம் வகுப்பிலிருந்து 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு என்று சொல்லி ஸ்திரத்தன்மையோடு கூட படிக்கிறார்கள் அல்லவா, அதே ஸ்திரத்தன்மை நீங்களும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொள்ளுங்கள்.
You must not even be happy staying in the same class.
அதே வகுப்பிலேயே தங்கி இருப்பதற்கு கூட நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது.
That means every year like your children go to a higher class, you must seek to have more and more victory over sin in your life every year.
எப்படி உங்களுடைய பிள்ளை ஒவ்வொரு ஆண்டும் மேலான வகுப்புக்கு தேர்ச்சி அடைந்து போகிறதோ, அதே போல ஒவ்வொரு ஆண்டும் கடந்து செல்ல செல்ல நீங்கள் மேலான ஜெயத்தை அடைந்து கொண்டே போக வேண்டும்.
There was no such thing as overcoming sin in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவத்தை மேற்கொள்ளுகிறது என்கிற ஒரு காரியமே இல்லை.
I told you only forgiveness of sin.
பாவ மன்னிப்பு மட்டுமே இருந்தது என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
I said yesterday the glorious gospel is that when you come under grace, sin cannot rule over you.
நேற்று தினத்திலே நான் சொன்னது போல மகிமையான சுவிசேஷம் என்னவென்றால், பாவம் உங்களை இனிமேல் ஆண்டு கொள்ளாது.
Let me turn you to Hebrews in chapter 4.
எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம்.
Hebrews chapter 4 and verse 16.
எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
Now to understand verse 16 properly,
16ஆம் வசனத்தை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு,
because in verse 16 you begins with therefore let us do this.
16ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஆதலால் நாம் இதை செய்வோமாக என்று ஆரம்பிக்கிறது.
When it says therefore let us do this, that means you must go to the previous verse.
ஆதலால் இப்படி செய்வோமாக என்று சொல்லும் பொழுது அதற்கு முந்தைய வசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும்.
And the previous verse says that Jesus Christ our leader was tempted exactly like us in every single point and did not sin.
அதற்கு முந்தின வசனத்திலே நம்முடைய முன்னோடியாக இயேசு எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
This is one of the major parts of the good news.
சுவிசேஷத்தின் மிகப்பெரிய பகுதி இதுதான்.
Not only that at the end of his life he hung on the cross and died for our sins.
அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தொங்கி மரித்தார் என்பது மட்டுமல்ல நல்ல செய்தி.
And he cried out it is finished.
முடிந்தது என்று அங்கிருந்து சத்தம் போட்டார்.
What was finished?
என்ன முடிந்தது?
Many things were finished.
அநேக காரியங்கள் முடிந்தது.
First of all the punishment for our sin was taken, that was finished.
முதலாவதாக நமக்குரிய பாவத்தினுடைய தண்டனையானது நீக்கப்பட்டு விட்டது, அது முடிந்தது.
Something else was also finished.
வேறு ஒன்றும் கூட அங்கே முடிந்தது.
For 33 and a half years before he hung on the cross.
சிலுவையிலே தொங்குவதற்கு முன்பதாக உள்ள 32 ஆண்டுகள்
he had gone through every single temptation that you and I can ever face in our whole life.
நீங்களும் நானும் நம்முடைய முழு வாழ்க்கையிலே சந்திக்க கூடிய எல்லா சோதனைகளையும் அவர் சந்தித்து முடித்தார்.
He did not face the same circumstances.
அதே சூழ்நிலையை இயேசு சந்திக்கவில்லை, நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை அவர் சந்திக்கவில்லை.
For example he did not drive a scooter on the road and face the anger of other people on the road.
உதாரணமாக அவர் அன்றைக்கு இன்றைக்கு நாம் ஓட்டுவது போல மோட்டார் பைக் ஸ்கூட்டரை ஓட்டிக்கொண்டு குறுக்கே நெருக்கே வரக்கூடிய மக்களின் மத்தியில் கோபப்பட முடியாத சோதிக்கப்படவில்லை.
But the same temptation to anger came to him in other circumstances.
ஆனால் அதே கோபப்படும்படியான சோதனையானது பல்வேறு மற்ற சூழ்நிலைகளிலே அவருக்கு வந்தது.
He did not have children to irritate him like you and I have.
உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது போல நம்ம எரிச்சல் ஊட்டுகிற பிள்ளைகள் அவருக்கு இல்லை.
But he was tempted to be irritated in other circumstances.
ஆனால் பல்வேறு வித்தியாசப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர் எரிச்சல் அடையும்படியா சோதிக்கப்பட்டார்.
This verse says he was tempted in every single point that any human being is tempted in.
இந்த எந்த ஒரு மனுஷனும் சோதிக்கப்படக்கூடிய எல்லா விதமான சோதனைகளையும் அவர் கடந்து சென்றார் என்று பார்க்கும்
சோதிக்கப்பட்டார். That is why he had to live for 33 and a half years.
ஆகவே தான் அவர் 33.5 ஆண்டுகள் அவர் இந்த பூமியிலே வாழ வேண்டியதாக இருந்தது.
So that he could cover the whole range of temptations, the full circle of temptations that every human being faces.
ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய சோதனைகள் என்ற அந்த முழு வட்டத்துக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய மொத்த சோதனைகளையும் அவர் சந்திப்பதற்கு அவ்வளவு ஆண்டுகள் ஆகின.
There is nobody in the world, in the history of the world since Adam till today who can say that he has faced a temptation which Jesus did not face.
இயேசு சந்திக்காத ஒரு சோதனையை அவர் சோதிக்கப்படாத ஒரு சோதனையை நான் சந்தித்தேன் என்று சொல்லி ஆதாம் முதல் வரக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் மனுஷ சரித்திரத்தில் சொல்ல முடியாது.
Every temptation you have faced in your life,
உன்னுடைய வாழ்க்கையில நீ சந்தித்த ஒவ்வொரு சோதனையும்,
and that you are going to face,
நீ இனிமேல் சந்திக்க போகிற சோதனை,
temptations to fear,
பயப்படும்படியாக சோதனை,
anxiety,
கவலைப்படும்படியான சோதனை,
hatred,
பகைக்கும்படியான சோதனை,
covetousness,
பொருளாசையான சோதனை,
love of money,
பண ஆசை என்கிற சோதனை,
selfishness,
தன்னலம்,
pride,
பெருமை,
temptation to be a hypocrite and act,
மாய்மாலக்காரனா இருந்து நடிக்கும்படியான சோதனை,
and to fight with people and strife and everything,
ஜனங்களோடு கூட சண்டை போடுவது, பிணக்கு கொள்ளுவது.
Everything he faced,
அவர் எல்லா சோதனைகளையும் சந்தித்தார்.
But
ஆனால்
he never sinned even once.
ஒரு முறை கூட அவர் பாவமே செய்யவில்லை.
Temptation is like a pressure.
சோதனை என்பது ஒரு அழுத்தத்தை போல வருகிறது.
You know, like I said yesterday, your heart is like a house into which temptation tries to get in and commit sin, make you commit sin.
இருதயமானது ஒரு வீட்டை போல இருக்கிறது. அங்கே சோதனை உள்ளே பிரவேசித்து பாவம் செய்ய தூண்டுவதை போல வருகிறது சோதனை.
And there are various temptations. They are like pressures, pressures, pressures.
பலவிதமான சோதனைகள் அழுத்தி கொண்டு உள்ளே புகும்படியாக பிரயாசம் எடுத்துக் கொண்டே இருக்கிறது.
When we yield to them, we sin.
நாம் அதற்கு இசைந்து கொடுக்கும் பொழுது நாம் பாவம் செய்கிறோம்.
And the sin is born in the heart.
உள்ளத்திலே பாவமானது பிறக்கிறது.
That's what the Bible says.
அதான் வேதம் சொல்கிறது.
Pressure, pressure, pressure.
அங்க அழுத்தம் அழுத்தி கொண்டே.
But you cannot sin until you yield to that pressure in your heart.
அந்த அழுத்தத்திற்கு நீங்கள் இசைந்து கொடுக்காத பட்சத்திலே நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள்.
Now what this verse is saying is that Jesus also faced that pressure.
இயேசுவும் கூட அந்த அழுத்தத்தை சந்தித்தார் என்று தான் இந்த வசனம் சொல்கிறது.
But he never allowed it to get into his heart.
ஆனால் தம்முடைய உள்ளத்திலே பிரவேசிப்பதற்கு ஒரு காலம் அவர் அனுமதிக்கவே இல்லை.
That's why he says I overcame.
ஆகவே தான் நான் ஜெயித்தேன் என்று சொல்கிறார்.
He says in John 16:33.
யோவான் 16 அதிகாரம் 33 வசனத்திலே சொல்கிறார்.
He says be of good courage, I have overcome the world.
திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார்.
What does it mean by saying he overcame the world?
உலகத்தை அவர் ஜெயித்தார் என்று சொல்லுகிறதுடைய அர்த்தம் என்ன?
Did he overcome the Roman Empire?
ரோம அரசாங்கத்தை அவர் மேற்கொண்டாரா?
Did he overcome the nation of Israel?
இஸ்ரவேல் என்கிற அந்த ஜாதியை மேற்கொண்டாரா?
That is not the world he was talking about.
அவர் இங்கே பேசுகிற உலகமானது இஸ்ரவேல் ரோம தேசமும் அல்ல.
What did he overcome?
அவர் எதை ஜெயித்தார்?
Because this is the good news that we can also overcome.
என்ன நற்செய்தி என்னவென்றால் நாமும் ஜெயிக்க முடியும் என்பதுதான்.
What is this world that Jesus overcame?
இயேசு ஜெயித்த இந்த உலகம் என்பது என்ன?
See 1 John chapter 2.
1 யோவான் 2 அதிகாரம்
verse 16.
16 வசனம்.
Everything that is in the world,
இந்த உலகத்திலே உண்டான ஒவ்வொரு காரியம், உலகத்திலே உள்ளவைகள் ஒவ்வொன்றும்,
and he describes it with 3 things.
மூன்று காரியங்களால் விளக்கப்பட்டிருக்கிறது.
The lust of the flesh,
மாம்சத்தின் இச்சை,
the lust of the eyes,
கண்களின் இச்சை,
and the pride of life,
ஜீவனத்தின் பெருமை.
All of this belongs to the world, is not from God.
இவைகள் எல்லாம் உலகத்திலே உள்ளவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல.
What is it?
என்ன என்ன?
The lust of the flesh,
மாம்சத்தின் இச்சை.
Jesus faced it, overcame it.
இயேசு அதை சந்தித்து மேற்கொண்டார்.
The lust of the eyes, Jesus faced it, overcame it.
இயேசு அதை சந்தித்து மேற்கொண்டார்.
The temptation to be proud, the pride of life, Jesus faced it and overcame it.
பெருமை அடைமடியாக உள்ள சோதனையை இயேசு சந்தித்து அதை மேற்கொண்டார்.
For 33 and a half years.
33.5 ஆண்டுகள்.
Completely.
முழுமையாக.
And so when he hung on the cross and said it is finished,
ஆகவே சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது முடிந்தது என்று சொல்லும் பொழுது,
it also means all the temptations that man can face I have overcome, it is finished.
மனிதன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளையும் நான் மேற்கொண்டு விட்டேன், அது முடிந்தது என்று சொல்கிறார்.
Did you learn something new today?
இன்றைக்கு புதிதாய் ஒன்றை கற்றுக் கொண்டீர்களா?
The meaning of it is finished,
முடிந்தது என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள்,
that has an application for you.
இது உங்களுடைய வாழ்க்கையையும் ஒரு நடைமுறைப்படுத்த முடியும்.
When you know that Jesus died on the cross and the judgment and punishment for your sin is finished,
உங்களுடைய பாவத்தினுடைய நியாய தீர்ப்பும் தண்டனையும் கல்வாரி சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லும் பொழுது,
when you believe that,
நீங்கள் எப்பொழுது அதை விசுவாசிக்கிறீர்களோ,
it has an application for you.
அப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் அது பொருந்துகிறது.
The guilt and burden of your sin is gone because he took it.
அவர் அந்த பாவத்தை எடுத்துக்கொண்டபடினாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவத்தை குறித்த குற்ற உணர்வு உங்களை விட்டு நீங்கி போகிறது.
In that story, pilgrim's progress, pilgrim comes to the cross and his burden falls away.
மோட்ச பிரயாணத்தினுடைய கதையில நாம் வாசிக்கிறோமே, அந்த பிரயாணி பாரத்தோடு கூட சிலுவையிலே வருகிறான். சிலுவையண்டை வரும்பொழுது அந்த பாரம் அவனை விட்டு நீங்குகிறது, பாவ பாரம்.
That's the first thing that's finished.
அதுதான் முடிந்தது என்று சொல்லக்கூடிய முதல் காரியம் முடிந்தது.
The burden and guilt of sin can go immediately because Jesus died and it is finished.
பாவத்தின் பாரமும் குற்ற மனசாட்சியும் அது இயேசுவின் சிலுவண்டை வரும்பொழுது முடிந்தது.
Now see the second part.
இரண்டாவது பகுதியை பாருங்கள்.
He was tempted like us in every single point and he said it's finished.
எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு இப்பொழுது முடிந்தது என்று சொல்கிறார்.
That means I have overcome all of them.
அவைகள் எல்லாவற்றையும் நான் ஜெயித்து விட்டேன் என்று சொல்கிறார்.
There is not a single temptation I did not overcome.
நான் ஜெயிக்காத ஒரு சோதனை கூட இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார்.
What is the practical application?
நடைமுறைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இது பொருந்தும்?
Now let's go to Hebrews 4.
நாம் இப்பொழுது எபிரேயர் 4 அதிகாரத்தில்
verse 15.
15 வசனம்.
He was tempted like us in all points and did not sin.
அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யவில்லை.
He said it is finished.
முடிந்தது என்று சொன்னார்.
Therefore,
ஆதலால்,
let us also now go to that throne of grace.
அந்த கிருபாசனத்தண்டிலே நாமும் தைரியமாய் போகிறோம்.
And when we come to the throne of grace,
கிருபாசனத்தண்டிலே நாம் வரும்பொழுது,
we get two things there.
அங்கே இரண்டு காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது.
First of all, we get mercy.
முதலாவதாக நமக்கு இரக்கம் கிடைக்கிறது.
It says here, we first get mercy and then we find grace.
முதலாவதாக நாம் இரக்கத்தை பெறவும் பிறகு கிருபை அடையவும் என்று பார்க்கிறோம்.
Do you know the difference between mercy and grace?
இரக்கத்திற்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா?
Mercy is an Old Testament word.
இரக்கம் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய வார்த்தை.
You read in the Psalms, his mercy endures forever.
அவருடைய கிருபை என்று வாசிக்கிறோம், நாம் அவர் இரக்கம் என்றென்றைக்கும் இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
They prayed, Lord, be merciful to me.
ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்று ஜெபிக்கிறார்கள்.
Grace is something different.
கிருபை என்பது வித்தியாசமானது.
The devil doesn't want you to know the difference because he doesn't want you to know the truth that will set you free.
உங்களை விடுதலை ஆக்கக்கூடிய சத்தியத்தை நீங்கள் அறிய கூடாது என்பதனாலே இந்த இரண்டு வார்த்தைகளுடைய வித்தியாசத்தையும் நீங்கள் அறிய கூடாது என்பதிலே சாத்தான் உறுதியாக இருக்கிறார்.
There was no grace in the Old Testament, only mercy.
பழைய ஏற்பாட்டில் கிருபை என்று இல்லை, இரக்கம் மட்டுமே இருந்தது.
Mercy is for the forgiveness of our sins.
இரக்கம் என்பது நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு இரக்கம்.
Grace is the help and power to overcome sin.
கிருபை என்பது பாவத்தை மேற்கொள்வதற்கு கிடைக்கக்கூடிய உதவி.
We can say mercy refers to our past life.
இரக்கம் என்பது நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை குறிக்கிறது என்று சொல்லலாம்.
Blot out our sins.
நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் பாவங்களை எல்லாம் நீக்கி போட்டது.
Grace refers to the future to give us power to overcome sin.
கிருபை என்பது பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு வல்லமையை பலத்தை கொடுக்கிறது என்று சொல்லலாம்.
You shall know the truth and the truth shall set you free.
சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
When you know the truth about God's mercy, the guilt of your sin goes away.
தேவனுடைய இரக்கத்தினுடைய சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது பாவத்தினுடைய குற்ற உணர்வு பாரம் நீங்கி போகிறது.
When you know the truth of God's grace, those sinful habits that you are enslaved to will also go away.
தேவனுடைய கிருபையை குறித்த சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது நீங்கள் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும்.
Then you will overcome your lust.
அப்பொழுது உங்கள் இச்சையை நீங்கள் மேற்கொள்ள முடியும்.
And your anger.
உங்கள் கோபத்தை மேற்கொள்ள முடியும்.
And your bad thoughts.
உங்களுடைய அசுத்த சிந்தனையை மேற்கொள்ள முடியும்.
And your uncontrolled tongue.
கட்டுப்படுத்த முடியாத நாவை மேற்கொள்ள முடியும்.
And your pride and your selfishness and every unchristlike thing in your life.
பெருமையையும் சுயநலத்தையும் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இல்லாத ஒவ்வொரு சுபாவத்தையும் மேற்கொள்ள முடியும்.
That's not with mercy, that's with grace.
அது இரக்கம் சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல, கிருபை சம்பந்தப்பட்ட காரியம்.
So when we come to the throne of grace,
நாம் கிருபாசன தண்டிலே வரும்பொழுது
we first of all get mercy.
முதலாவதாக நாம் இரக்கத்தை பெறுகிறோம்.
Now Jesus did not need any mercy because he never sinned.
இயேசு ஒரு காலம் பாவமே செய்யாதபடினாலே அவருக்கு இரக்கம் தேவைப்படவில்லை.
But he needed grace.
ஆனால் அவருக்கு கிருபை தேவைப்பட்டது.
Because without grace he could not overcome.
கிருபை இல்லாவிட்டால் அவரால் மேற்கொள்ள முடியாது.
See Luke chapter 2.
லூக்கா 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
Luke's gospel chapter 2.
லூக்கா 2 அதிகாரம்.
You will learn some surprising things this evening.
இந்த மாலை வேளையிலே ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள்.
Which are all in your Bible.
இதெல்லாம் உங்கள் வேதத்தில் தான் இருக்கிறது.
You may not have noticed it because you don't read the Bible slowly and carefully.
நீங்கள் மெதுவாக கவனமாக வேத வசனத்தை வாசிக்காதபடினாலே நீங்கள் அதை கவனிக்காமலேயே போய் விட்டீர்கள்.
Here it says about the beginning of Jesus earthly life.
இயேசுவின் பூமிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம்.
It's talking about verse 39 of Luke chapter 2.
லூக்கா 22 அதிகாரம் 39 ஆம் வசனம்.
Back to his city of Nazareth.
அவர் நாசரேத்துக்கு திரும்பி வந்தார்.
And he the child continued to grow and become strong.
40th வசனத்திலே பிள்ளை வளர்ந்து பலன் கொண்டது என்று வாசிக்கிறோம்.
And he increased in wisdom.
ஞானத்திலே நிறைந்தது.
And it says the grace of God was upon him.
தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது என்று வாசிக்கிறோம்.
You remember what we read yesterday?
நேற்று தினத்திலே நாம் என்ன வாசித்தோம் ஞாபகம் இருக்கிறதா?
When grace is over you sin shall not have be your master.
நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்தால் பாவம் உங்களை ஆளாது மேற்கொள்ளாது.
Romans 6:14.
ரோமர் 6:14.
Sin shall not be your master when you are under grace.
நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் எஜமானனாய் இருக்காது, ஆளுகை செய்யாது.
Do you know who was the first human being that walked on this earth under grace?
கிருபைக்கு கீழாக இருந்து இந்த பூமியில நடந்த முதல் மனிதர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா?
ஜீசஸ் கிரைஸ்ட்.
இயேசு கிறிஸ்து.
From childhood.
சிறு பிராயம் முதலே.
See this, the grace of God was upon him.
தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது.
Like an umbrella.
ஒரு குடையை போல.
He was under grace.
அவர் கிருபைக்கு கீழாக இருந்தார்.
You know, when you are under an umbrella, the rain cannot fall on you.
நாம் ஒரு குடையை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது மழை நம் மீது விழாது.
You don't get wet.
நீங்கள் ஈரமாவதில்லை, நனைவதில்லை.
And when you are under grace, sin cannot overcome you.
அதே போல நீங்கள் கிருபைக்கு கீழாய் இருந்தீர்கள் என்று சொன்னால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது.
You don't get wet with sin.
பாவத்தினாலே நீங்கள் நனைய மாட்டீர்கள்.
You keep yourself dry.
நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய ஆடையெல்லாம் காய்ந்திருக்கும்.
When you are under this big umbrella of grace.
பெரிய குடை போன்று இருக்கக்கூடிய கிருபைக்கு கீழாக நீங்கள் இருக்கும் பொழுது.
This is the shadow of the Almighty we read in Psalm 91.
சங்கீதம் 91 லே வாசிக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழல்.
It is grace.
அது கிருபை.
Jesus was under grace.
இயேசு கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தார்.
So he never sinned.
ஆகவே அவர் ஒரு காலம் பாவம் செய்யவில்லை.
And if you live under grace you won't sin either.
நீங்களும் பாவத்துக்கு கிருபைக்கு கீழாக இருக்கும் பொழுது நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள்.
It's because you move away from that umbrella that you get wet.
நீங்கள் அந்த குடையை விட்டு விலகி செல்லும் பொழுது நீங்கள் நனைகிறீர்கள்.
But Jesus remained under that.
ஆனால் இயேசு எப்பொழுதும் அந்த குடைக்கு கீழாகவே இருந்தார்.
How to remain under this umbrella of grace?
இந்த கிருபை என்கிறதான அந்த குடையின் கீழே எப்பொழுதும் தங்கியிருப்பது என்பது எப்படி?
1 Peter chapter 5.
1 பேதுரு 5 அதிகாரம்.
1 Peter chapter 5.
1 பேதுரு 5 அதிகாரம்.
It says here in the last part of verse 5.
5th வசனத்தின் கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம்.
God is opposed to the proud but he gives grace to the humble.
பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று 1 பேதுரு 5 கடைசியிலே வாசிக்கிறோம்.
Everybody cannot get grace.
எல்லாருக்குமே கிருபை கிடைக்காது.
Grace is a gift God gives.
தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் தான் கிருபை.
It says he gives grace.
அவர் கிருபையை கொடுக்கிறார்.
But he doesn't give it to everybody.
ஆனாலும் அவர் எல்லாருக்கும் கிருபையை கொடுப்பதில்லை.
He looks around and sees those who are humble, he gives them grace.
அவர் சுற்றுமுற்றும் பார்த்து யாரெல்லாம் தாழ்மையா இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் கிருபையை தருகிறார்.
If you are humble, you'll get grace.
நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் கிருபை உங்களுக்கு கிடைக்கும்.
You don't even have to ask for it.
நீங்கள் அதை கேட்க கூட தேவையில்லை.
It'll come.
அது வரும்.
So how did Jesus remain under grace the whole time?
ஆகவே முழு காலத்திலேயுமே கிருபைக்கு கீழாக இயேசு எப்படி இருந்தார்?
He humbled himself all the time.
எல்லா நேரங்களிலேயும் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார்.
See, it says in verse 6.
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம்.
Because God gives grace to the humble.
தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறபடினாலே.
Therefore, you humble yourself under the mighty hand of God.
தேவனுடைய பலத்த கைக்குள்ளே நீங்கள் தாழ்மைப்பட்டிருங்கள் அல்லது அடங்கிருங்கள்.
And he will exalt you over sin.
அவர் உங்களை பாவத்துக்கு மேலாக உயர்த்துவார்.
The sin that's pulling you down.
பாவம் உங்களை கீழ்நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறது.
God will exalt you over that.
தேவன் அதற்கு மேலாக உங்களை உயர்த்துவார்.
When you read exaltation, don't think he's going to make you some king or president or something.
இந்த வசனத்தை உங்களை உயர்த்துவார் என்ற உடனே உங்களை ஜனாதிபதியாக உயர்த்த போகிறார் எல்லாம் நீங்கள் என்ன வேண்டாம்.
He is not interested in making you that.
உங்களை அந்த ஜனாதிபதியாக மாற்றுவதில் அவருக்கு விருப்பம் இல்லை.
He is not interested in making you an elder or a bishop or something like that.
உங்களை ஒரு மூப்பனாகவோ பிஷப்பாகவோ உயர்த்துவதற்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை.
The main thing he wants to exalt you is over the sin that's destroying you.
உங்களை அழித்துக் கொண்டிருக்கிற அந்த பாவத்துக்கு மேலாக தான் தேவன் உங்களை பிரதானமாக உயர்த்த
விரும்புகிறார். He will do that if you humble yourself.
உங்களை நீங்களே தாழ்த்தும் பொழுது அவர் அதை செய்வார்.
That's why Jesus said in Matthew 11:29.
ஆகவே தான் மத்தேயு 11 அதிகாரம் 29 வசனத்திலே இயேசு சொல்கிறார்.
He said learn humility from me.
என்னிடத்திலிருந்து தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள்.
He never told us to learn how to preach from him.
எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்பதை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லவில்லை.
He didn't say come to me and learn how to make money.
எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதை என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரா?
Come to me and learn how to sing.
பாடல் பாடுவது எப்படி என்ற என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ள சொன்னாரா?
கிட்டார்
கிட்டார் எப்படி வாசிப்பது என்று கற்றுக்கொள்ள சொன்னாரா?
Come to me and learn how to be humble.
என்னிடத்திலே வந்து தாழ்மையாய் இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்.
Learn from me for I am humble in my heart.
நான் என்னுடைய உள்ளத்திலே இதயத்திலே தாழ்மையாய் இருக்கிறேன் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள்.
This is a school.
இது ஒரு பள்ளி.
Learn means a word of education.
கற்றுக்கொள் என்று சொல்லும்பொழுது படிப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு வார்த்தை.
In the school of Christ.
கிறிஸ்து என்னும் பள்ளியிலே
எவ்ரி ஸ்டாண்டர்ட்
ஒவ்வொரு வகுப்பும்
ஐ எம் லேர்னிங் ஒன் லெசன்
ஒரு பாடத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்கிறேன்.
ஹியூமிலிட்டி
தாழ்மை
இஸ் ஒன் சப்ஜெக்ட்
ஒரே பாடம்.
செகண்ட் ஸ்டாண்டர்ட்
இரண்டாம் வகுப்பு போனாலும்
ஹியூமிலிட்டி
தாழ்மை.
தேர்ட் ஸ்டாண்டர்ட்
மூன்றாம் வகுப்பு
மோர் ஹியூமிலிட்டி
அதிகமான தாழ்மை.
டென்த் ஸ்டாண்டர்ட்
பத்தாம் வகுப்பு
மோர் ஹியூமிலிட்டி
அதிகமான தாழ்மை.
பிஹெச்டி
பிஹெச்டி பட்டம்
ட்ரெமெண்டஸ் ஹியூமிலிட்டி
அதிகமான தாழ்மை.
அண்ட் ஆஸ் I learn more and more humility, I get more and more grace.
இப்படி நான் அதிகமாக தாழ்மையை கற்றுக்கொள்ளும் பொழுது நான் அதிகமாக கிருபையை பெற்றுக் கொள்கிறேன்.
Grace is God's power.
கிருபை என்பது தேவனுடைய வல்லமை.
Grace is God's help.
கிருபை என்பது தேவனுடைய உதவி.
He gives it to humble people.
தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் அதை தருகிறார்.
That is why I tell believers.
ஆகவே தான் நான் விசுவாசிகளிடத்தில் சொல்கிறேன்.
Please don't compare yourself with other people.
மற்ற மக்களோடு கூட உங்களை தயவு செய்து ஒப்பிட்டு பார்க்கவே வேண்டாம் என்று சொல்கிறேன்.
We tend to become proud when we compare ourselves with others.
நம்மை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் பெருமை அடைமடிக்க சோதிக்கப்படுகிறோம்.
See what I have done.
நான் என்ன செய்தேன் பாருங்கள் சாதித்தேன் பாருங்கள்.
See he cannot do like that.
அவரால் அதை செய்ய முடியாது.
Or see how clever my children are.
என்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு புத்திசாலிகள்.
And you compare yourself with that poor fellow's children.
பாவம் அந்த ஏழை மனிதனுடைய பிள்ளைகளோடு கூட உங்கள் பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள்.
If you want to lose the grace of God, do that.
கிருபை இழக்க வேண்டுமா? தயவு செய்து இப்படி செய்யுங்கள்.
If you want to get the grace of God, don't do it.
கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தயவு செய்து செய்ய வேண்டாம். ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம்.
Believers are constantly comparing themselves with others and becoming proud.
விசுவாசிகள் இன்றைக்கு தொடர்ந்து தங்களை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து பார்த்து பெருமை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள்.
That is the reason why you don't get grace.
ஆகவே தான் உங்களுக்கு கிருபை கிடைப்பதில்லை.
And when you don't get grace, you are defeated by sin.
கிருபை உங்களுக்கு கிடைக்காத பட்சத்திலே பாவத்திலே நீங்கள் தோற்கடிக்கப்படுகிறீர்கள்.
The full gospel is that I can keep on getting grace and keep on overcoming all sin in my life.
சம்பூர்ண சுவிசேஷம் என்றால் என்னவென்றால் கிருபையை நான் பெற்றுக்கொண்டே இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை மேற்கொண்டு போய் கொண்டே இருப்பேன்.
Not only overcome all sin, I can overcome everything the devil seeks to do in my life.
நான் பாவங்களை மேற்கொள்வது மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கையில் பிசாசு செய்ய முடியாய் முற்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் மேற்கொள்வேன்.
Jesus not only overcame the world, he overcame the devil.
இயேசு உலகத்தை ஜெயித்தது மட்டுமல்ல பிசாசையும் ஜெயித்தார். பாவத்தை ஜெயித்தார்.
He overcame Satan.
சாத்தானை ஜெயித்தார்.
He overcame everything that would hinder him from fulfilling the will of God.
தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடை செய்கிற ஒவ்வொரு காரியத்தையுமே அவர் மேற்கொண்டார்.
And you can do that also.
நீங்களும் அதை செய்ய முடியும்.
So let's turn to Hebrews 4:15 and 16.
ஆக மீண்டும் நாம் எபிரேயர் 4 அதிகாரம் 15 16 வசனங்களை எடுத்துக்கொள்வோம்.
What does it say here?
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
Let us come to the throne of grace because Jesus has overcome all sin.
இயேசு எல்லா பாவங்களையும் மேற்கொண்டபடியாலே நாம் கிருபாசன தண்டைக்கு வருவோம்.
And get mercy for our past life.
நம்முடைய கடந்த கால வாழ்க்கைக்கென்று இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம்.
And now the next thing it says is that we can find grace to help us in our time of need.
ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அல்லது ஏற்ற சமயத்தில் உதவி செய்யக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ள என்று வாசிக்கிறோம்.
Do you know what our time of need is?
நம்முடைய தேவையின் நேரம் சகாயம் நேரம் எது என்று தெரியுமா?
When the pressure of temptation becomes so great that It's going to penetrate my heart now.
சோதனுடைய அழுத்தம் அதிகமாகி அதிகமாகி என்னுடைய இருதயத்தை ஊடுருவ போகிறது அந்த நேரம்தான்.
You know, like somebody irritates you, and now you're just about to explode in anger.
யாரோ ஒருவர் உங்களை எரிச்சலூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள், இப்பொழுது கோபம் வெடிக்க போகிறது.
You tried to control it for some time.
கொஞ்ச நேரம் அப்படியே கட்டுப்படுத்தி இருக்கிறீர்கள்.
But now, is your time of need.
இப்பொழுதுதான் உங்களுடைய தேவையின் நேரம்.
You cannot control your anger anymore.
இனிமேலும் கோபத்தை உங்களாலே கட்டுப்படுத்த முடியாது.
That's the time you must come to the throne of grace.
அதுதான் நீங்கள் கிருபாசனத்தண்டைக்கு வரக்கூடிய ஏற்ற சமயம்.
God, please help me.
தேவனே, தயவு செய்து எனக்கு உதவி செய்யும்.
I'm going to fall now.
நான் இப்பொழுது விழப் போகிறேன்.
Help me.
உதவி செய்யும் ஆண்டவரே.
Grace to help me in the time of my need.
ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை.
Or maybe you are being tempted with sexual lust.
அல்லது பாலிய இச்சையினாலே நீங்கள் சோதிக்கப்படலாம்.
You're all alone in your room.
உன்னுடைய அறையிலே நீ தன்னந்தனியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்.
And doing nothing.
ஒன்றுமே செய்யாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்.
Thoughts are coming.
எண்ணங்கள் பிரவாகித்து வந்து கொண்டே இருக்கு.
Maybe you're all alone with a computer and you're tempted to go to something that will provoke your lust.
அல்லது தன்னந்தனியாய் நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இச்சையை தூண்டக்கூடிய படத்தை பார்ப்பதற்கு சோதனை அதிகமாக கொண்டே வருகிறது.
You know it's wrong, so you're resisting it.
அது தவறு என்று அறிந்து நீங்கள் கொஞ்ச நேரம் அதை செய்யாமல் தடுக்கிறீர்கள்.
But like the waves on the beach, it comes again and again and again, temptation.
கடலிலே வரக்கூடிய கொந்தளிக்கும் அலைகளைப் போல மீண்டும் மீண்டுமாய் இந்த அலைகள் என்ற சோதனை வந்து கொண்டே இருக்கிறது.
It's coming.
வந்து கொண்டே இருக்கிறது.
And you're about to fall.
விழப் போகிறீர்கள். அந்த நிலைமைக்கு வந்து விட்டீர்கள்.
Do what Peter did when he was sinking in the sea.
பேதுரு கடலிலே அமிழும் பொழுது என்ன செய்தார்? அதை செய்யுங்கள்.
He said, Lord, save me.
ஆண்டவரே, ரட்சியும்.
Lord will make you stand so that you don't sink.
நீ முழுகாதபடிக்கு உன்னை நிற்க முடியாய். தேவன் உதவி செய்வார்.
If you don't believe me, you try it out. Do some homework and try it out.
இதை நீங்கள் நம்பவில்லை என்றால் நீங்கள் வீட்டுப்பாடம் செய்வது போல நீங்கள் செய்து முயற்சி செய்து பாருங்கள்.
Grace, what is the meaning of grace?
கிருபை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன?
Hebrews 4:16.
எபிரேயர் 4:16.
God's help in the time of my need.
என்னுடைய தேவையின் நேரத்திலே தேவனுடைய உதவிதான் கிருபை.
But you got to come there and ask for it.
ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து கேட்க வேண்டும்.
The Bible says you don't have because you don't ask.
நீங்கள் கேட்காமல் இருக்கிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது.
God doesn't force anything on us if we don't ask him for it.
நாம் ஒன்றை தேவனிடத்திலே கேட்காதபடிக்கு அவரே நம்மிடத்திலே திணிப்பவர் அல்ல.
It's a law in the kingdom of God that you have to ask in order to get.
தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம் என்னவென்றால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கேட்க வேண்டும்.
Jesus said ask and you will receive.
கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள்.
He didn't say even if you don't ask you will receive.
கேட்காமலேயே பெற்றுக் கொள்வாய் என்று அவர் சொல்லவில்லை.
No, he never said that.
அவர் ஒரு காலம் சொல்லவில்லை.
He said ask and you will receive.
கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக் கொள்வீர்கள்.
Seek and you will find.
தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள்.
If you don't seek you won't find.
தேடாவிட்டால் கிடைக்காது.
Now how did Jesus end his life?
இயேசு தம்முடைய வாழ்க்கையை எப்படி முடித்தார்?
We saw how he began his life with grace upon him.
இயேசு தம்முடைய வாழ்க்கையை எப்படி ஆரம்பித்தார் என்று பார்த்தோம். தேவனுடைய கிருபை அவர் மீது வந்தது என்று பார்க்கிறோம்.
When he died on the cross.
அவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது
it was a terrific agony to be forsaken by God and to face for 3 hours the punishment of hell hanging on the cross.
அங்கே சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவாலே கைவிடப்பட்டு நரகத்தினுடைய வேதனையை அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார்.
Do you know what Jesus suffered during the last 3 of the 6 hours on the cross?
அந்த 6 மணி நேரங்களிலே கடைசி 3 மணி நேரங்களிலே இயேசு எதை சந்தித்தார், சோதி அனுபவித்தார் என்று தெரியுமா?
In one word, hell.
ஒரு வார்த்தையிலே அவருடைய பாடுகளை சொல்லப்போனால் நரகம்.
Hell.
நரகம்.
Being forsaken by God.
தேவனாலே கைவிடப்படுகிற நிலைமை.
Why?
ஏன்?
Because death is not the punishment for your sin. Hell is the punishment for your sin.
உன்னுடைய பாவத்திற்குரிய தண்டனை மரணம் அல்ல, உன்னுடைய பாவத்திற்குரிய தண்டனை நரகம்.
Death everybody gets, physical death.
எல்லாருமே சரீர பிரகாரமான மரணத்தை அடைகிறார்கள்.
If Jesus only physically died, he did not take the punishment of my sin.
இயேசு சரீர பிரகாரமாக மரித்தது மட்டும் இருந்ததென்று சொன்னால், மரித்தார் என்று சொன்னால் நம்முடைய பாவத்தை அவர் ஈடுகட்டவில்லை.
Because physical punishment is not the punishment for sin.
சரீர பிரகாரமாக வரக்கூடிய மரணம் என்பது பாவத்துக்குரிய நிவாரணம் அல்ல.
Hell is the punishment for sin.
நரகம் தான் பாவத்துக்குரிய தண்டனை.
And if Jesus did not suffer hell, then he did not take the punishment for my sin.
இயேசு நரகத்தை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய பாவத்துக்குரிய தண்டனை அவர் எடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம்.
And you know what hell is?
நரகம் என்றால் என்ன தெரியுமா?
Hell is to be completely forsaken by God.
நரகம் என்பது தேவனாலே முற்றிலுமாக கைவிடப்படுகிறது.
All the people who go to hell are completely forsaken by God.
நரகத்துக்கு போகிற ஒவ்வொரு மனிதனும் தேவனாலே முற்றிலுமாய் கைவிடப்பட்டவன்.
And when Jesus cried out, my God, why have you forsaken me?"
என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கதறும் பொழுது,
He was standing before the God who was the judge of the universe.
அந்த சராசரத்தின் நியாயாதிபதியாகிய தேவனுக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார்.
He never called his father God even once.
ஒரு முறை கூட தம்முடைய பிதாவை அவர் தேவனே என்று இதுவரை அழைக்கவில்லை.
Never, never.
ஒரு காலம் அழைக்கவில்லை.
All eternity.
நித்திய நித்திய காலமாக.
All his days on earth.
இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்கள் முழுவதுமாக.
He would always say, Father,
Father. தேவனை பிதாவே, பிதாவே, தகப்பனே என்று தான் அழைத்தார்.
Once.
ஒரே ஒரு முறை.
He said, God.
தேவனே என்று அழைத்தார்.
Why was that?
ஏன் அப்படி?
Because when he was hanging on the cross.
அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது.
He was hanging before the judge of the universe.
அந்த சராசரத்தின் நியாயாதிபதிக்கு முன்பாக அவர்
There you see how much he loved you.
அங்கேதான் எந்த அளவாய் உங்களை நேசித்தார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். எந்த அளவாய் உங்களுக்கு அன்பு கூர்ந்தார் என்பதை பார்க்க முடியும்.
He was facing God, the judge of the universe.
அந்த சராசரத்தின் நியாயாதிபதியாகிய தேவனை சந்திக்கிறார்.
As a man.
ஒரு மனிதனாக இருந்து அங்கே சந்திக்கிறார்.
And he was cut off.
அவர் துண்டிக்கப்பட்டார்.
I don't know all that he suffered there.
அங்கே என்னெல்லாம் பாடுபட்டார் என்பதை எனக்கு தெரியாது.
When I see him face to face one day, I will understand.
ஒரு நாளிலே அவரை முகமுகமாக சந்திக்கும் பொழுது அப்பொழுது நான் விளங்கிக் கொள்வேன்.
But today God has given me a little glimpse of what he went on the cross.
ஆனால் இன்றைக்கோ அவர் கல்வாரி சிலுவை கூடாக கடந்து சென்ற பாடினுடைய ஒரு பகுதியை, சிறு பகுதியை காண்பித்திருக்கிறார்.
As I've seen it, it has deepened my love for him.
நான் அதை காணும் பொழுது அவர் மேல் எனக்கு இருக்கக்கூடிய அன்பு ஆழமாகிறது.
I love him because he first loved me.
அவர் முந்தி நடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே நான் அவரை அன்பு கூர்ந்தேன். அது மட்டுமல்ல,
As I've seen it,
நான் அதை பார்க்கும்போது,
I've developed a tremendous hatred for sin.
பாவத்திற்கு அவ்வளவாய் ஒரு வெறுப்பை நான் பெற்றுக்கொண்டேன்.
Because I see what sin did for my to my savior on the cross.
என்னுடைய இரட்சகருக்கு பாவம் எதை செய்தது அந்த கல்வாரி சிலுவையிலே என்பதை நான் பார்த்து விட்டேன்.
Why do so many of you take sin so lightly?
உங்களில் அநேகர் ஏன் பாவத்தை எளிதாக எடுத்துக் கொள்கிறீர்கள்?
Why do so many of you never bother about overcoming your anger?
உங்களுடைய கோபத்தை மேற்கொள்வதை குறித்து அக்கறைப்படுவதே இல்லை.
Or your dirty thoughts.
அல்லது அசுத்தமான சிந்தனை மேற்கொள்ள வேண்டுமே என்கிற அவா கொஞ்சம் கூட இல்லையே.
Or your internet pornography.
அல்லது இணையதளத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய அரணிர்வாண ஆபாசமான படங்கள், அதை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை ஏன் இல்லை?
Or is this terrible sin of gossiping, backbiting against other people behind their back in your house?
உங்களுடைய வீட்டிலே மற்றவர்களை குறித்து புறங்கூறுதலே, புறங்கூறுகிற பழக்கம், கோல் சொல்லுகிற பழக்கம், முதுகு பின்னால் பேசுகிற பழக்கம்.
I'm not talking about non-Christians. I'm talking about people who say we are born again Christians. We are spirit filled. We speak in tongues.
நான் கிறிஸ்தவர் அல்லாதவர்களை குறித்து பேசுவதிலே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்று அன்னிய பாஷை பேசுகிறோம் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கை குறித்து
பேசிக்கொண்டிருக்கிறேன். But they also speak with the tongues of gossip and backbiting at home.
அன்னிய பாஷை பேசுவதோடு கூட வீட்டிலே அவர்கள் புறங்கூறி கோல் சொல்லி குறை பேசிக்கொண்டிருக்கிற பாஷையும்
பேசிக்கொண்டிருக்கிறார்கள். And they never seem to want to give it up.
ஆனாலும் அதை விட்டு விடுவதற்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள்.
Because they have not seen what Jesus suffered on the cross.
இயேசு சிலுவையிலே என்ன பாடுபட்டார் என்பதை அவர்கள் பார்க்காதபடியினாலே,
I've seen a little bit of it.
நான் அதிலே கொஞ்சத்தை பார்த்திருக்கிறேன்.
And it has made me love Jesus with all my heart and hate sin with all my heart.
முழு இருதயத்தோடு கூட இயேசுவை நேசிக்க செய்திருக்கிறது, முழு இருதயத்தோடு கூட பாவத்தை வெறுக்க செய்திருக்கிறது.
But it was not easy for him to go through that.
ஆனால் அவர் அதற்கூடாக கடந்து செல்வது அவ்வளவு எளிதாக அவருக்கு இல்லை.
He struggled in Gethsemane to avoid it. Oh, Father, take it away from me. Take this away.
கெத்செமனே தோட்டத்திலே இதை எப்படியாவது தவிர்ப்பதற்கு அவர் போராடினார். பிதாவே, இதை நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும் என்று கதறினார்.
But he knew that if he avoided it, we would all go to hell.
அவர் அதை தவிர்த்திருந்தால் நாம் அனைவரும் நரகத்துக்கு போவோம் என்பதையும் அவர் அறிந்திருந்தார்.
Because he loved you, he said, okay, I'll go to the cross.
உங்களை அவர் நேசித்தபடினாலே, சரி பிதாவே, நான் சிலுவைக்கு போகிறேன் என்று ஒத்துக்கொண்டார்.
How did he have the strength to face this tremendous suffering?
இந்த பெரிய பாடுகளை சந்திப்பதற்கு எப்படி அவருக்கு தைரியம் கிடைத்தது?
Shall I tell you?
நான் உங்களுக்கு சொல்லட்டுமா?
By grace being upon him.
அவர் மீது கிருபை இருந்தபடியாலே.
See that in Hebrews chapter 2.
எபிரேயர் 2 அதிகாரத்திலே பாருங்கள்.
Everything I say I'll show you in scripture.
நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் வேத வசனத்தை உங்களுக்கு
காண்பிக்கிறேன். You may not have noticed it but it is there in your Bible.
நீங்கள் அதை கவனித்திராமல் இருந்திருக்கலாம், ஆனால் உங்கள் வேதத்தில் அது இருக்கிறது.
Hebrews chapter 2 verse 9.
எபிரேயர் 2 அதிகாரம் 9 வசனம்.
The last part.
கடைசி பகுதி.
It says it was by the grace of God that he tasted death for everyone.
தமிழ் வேதாகமத்திலே முதல் பகுதியில் வருகிறது, தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை அவர் ருசி பார்த்தார்.
How did he taste this terrible death of spiritual death of hell on the cross?
ஆவிக்குரிய மரணமாகிய நரகத்தை எப்படி அவர் ருசி பார்த்தார்?
That's not easy.
அவ்வளவு எளிதான காரியமே அல்ல.
But with grace he could do it.
ஆனால் தேவனுடைய கிருபையினாலே அதை கூடாக கடந்து சென்றார்.
We saw in Luke 2:40 he started his life with grace.
ஆகவே லூக்கா 2 அதிகாரம் 40 வசனத்திலே அவர் வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய கிருபையில் ஆரம்பித்தார்.
See Hebrews 2:9 he ended his earthly life with grace.
எபிரேயர் 2 அதிகாரம் 9 வசனத்திலே தம்முடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுதும் தேவ கிருபைக்கு கீழாகவே இருந்து முடித்தார்.
And now the Bible says
இப்பொழுது வேதம் சொல்கிறது
in John chapter 1
யோவான் 1 அதிகாரம்
John chapter 1 and verse 16
யோவான் 1 அதிகாரம் 16 வசனம்
From his fullness we can receive grace upon grace upon grace upon grace
அவருடைய பரிபூரணத்தினாலே அவருடைய நிறைவினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை பெறுகிறோம்
What a wonderful verse
இந்த அற்புதமான ஒரு வசனம்
I can get grace in the kindergarten
LKG பாடத்திலே படிக்கும் பொழுது கிருபை பெற்றுக்கொள்கிறேன்
grace in the first standard
ஒன்றாம் வகுப்பிலே இருக்கும் பொழுது கிருபை பெற்றுக்கொள்கிறேன்
grace in the second standard
இரண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது அதிகமான கிருபை
little by little
கொஞ்சம் கொஞ்சமாக
I can overcome getting offended
நான் மனத்தாங்கல் அடைவதிலிருந்து விடுதலை பெறுகிறேன்
I can overcome the love of money
பண ஆசையிலிருந்து விடுதலை பெறுகிறேன்
I can overcome anger
கோபத்திலிருந்து விடுதலை
பெறுகிறேன் I can overcome jealousy
பொறாமையிலிருந்து விடுதலை
பெறுகிறேன் I can overcome the lust of the eyes
கண்களின் நீச்சலிலிருந்து விடுதலை பெறுகிறேன்
I can overcome gossiping
புறங்கூறுதலிலிருந்து விடுதலை பெற முடியும்
I'm just getting promoted
இப்பொழுது நான் தேர்ச்சி பெற்றுக் கொண்டே செல்கிறேன்
from his fullness
அவருடைய நிறைவினாலே பரிபூரணத்தினாலே
grace and grace and grace and grace and grace and grace all the way to glory
கிருபையின் மேல் கிருபை கிருபையின் மேல் கிருபை கிருபையின் மேல் கிருபை மகிமை அடையும் வரை
this is the full gospel
இதுதான் சம்பூரண சுவிசேஷம்
that I can be an overcomer
நான் ஜெயாளியாய் மாற முடியும்
you can be an overcomer
நீங்களும் ஜெயாளியாய் மாற முடியும்
see revelation chapter 3
வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம்
Jesus says in verse 21
21 வசனத்திலே இயேசு சொல்கிறார்
Everybody knows verse 20
எல்லாரும் 20 வசனத்தை அறிந்திருக்கிறார்கள்
You all stand at the door and knock if any man hear my voice I will open the door I'll come in and sup with him and he with me
இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே வந்து நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிற வசனம்
Okay that's the beginning of your life
சரி அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பம்
Jesus is knocking and you say Lord come right in
இயேசு உங்கள் கதவை தட்டுகிறார் ஆண்டவரே உள்ளே வாரும் என்று அழைக்கிறீர்கள்
and we have fellowship
நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம்
what do we do after that
அதற்கு பிறகு நாம் என்ன செய்கிறோம்
verse 21
21 வசனம்
that's the verse the devil doesn't remind people of
இந்த வசனத்தை தான் பிசாசு ஜனங்களுக்கு ஞாபகமூட்டுவதிலே மறக்கடிக்க செய்கிறான்
that's the next step
அடுத்த படி என்ன
he who overcomes
ஜெயம் கொள்ளுகிறவன்
what do we have to overcome
எதை நாம் ஜெயம் கொள்ள வேண்டும்
what did he overcome
அவர் எதை ஜெயித்தார்
what did he say
அவர் என்ன சொன்னார்
be of good cheer I have overcome the world
திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்
I have overcome the lust of the flesh
மாம்சத்தின் இச்சையை ஜெயித்தேன்
I have overcome the lust of the eyes
கண்களின் இச்சையை ஜெயித்தேன்
I have overcome the pride of life
ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்தேன்
be bold
தைரியமாய் இருங்கள்
he who overcomes this
இவைகளை ஜெயிக்கிறவன்
I will grant him to sit with me on my throne
என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன்
எக்ஸாக்ட்லி லைக் ஐ ஆல்சோ ஓவர் கேம் அண்ட் ஐம் சாட் டவுன் வித் மை ஃபாதர் ஆன்
நான் ஜெயம் கொண்டு அவர்களோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் உட்கார செய்வேன்
சோ வாட் இஸ் ஹி சேயிங்
அவர் என்ன சொல்லுகிறார்
ஓவர் கம் exactly as I overcame
naan jeyangollu kondathu polave jeikkiravan evano
that's the message in verse 21
21 am vasanathil irukkakoodiya seidhi idu dhaan
overcome as I also overcame
naan jeyangondathu polave nee jeyangolla vendum
that is the message of god to the christian church
indrikku irukkakoodiya kristava sabaiku devan kodukkira seidhi idu dhaan
you can overcome as jesus overcame
yesu jeyangondathu polave neeyum jeyangolla mudiyum
if you receive the same grace
neengal adhe kiruvai petrukollum
and you can receive the same grace if you humble yourself
நீ உன்னை தாழ்த்தும் பொழுது அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்
you remember the story jesus said about the pharisee who went to pray
ஜெபிக்கும்படியாய் சென்ற பரிசேயன் என்கிற கதையை ஆண்டவர் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா
he was going to pray such a holy activity
ஜெபிக்கும்படியாய் செய்கிறான் செல்லுகிறான் ஒரு பரிசுத்தமான கிரியை ஜெபம்
we pray to get grace
நாம் கிருபையை பெறும்படியாக ஜெபிக்கிறோம்
he didn't get any grace
ஆனால் அவன் கிருபையை பெறவில்லை
why
ஏன்
because his prayer was like this
அவனுடைய ஜெபம் இப்படி தான் இருந்தது
oh Lord, I'm thank you that I'm such a good man.
ஆண்டவரே நான் நல்ல மனிதன் ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
I pray.
நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன்.
I give money.
நான் தேவனுக்கு பணத்தை கொடுக்கிறேன்.
And I'm not like that fellow over there.
அங்க இருக்கிற அவனை போல நான் இல்லை.
I'm a sinner.
அவன் ஒரு பாவி.
I'm a holy man.
நான் பரிசுத்தவான்.
I'm a board member in my church.
என்னுடைய சபையிலே ஒரு போர்ட் மெம்பராக இருக்கிறேன், அங்கத்தனா இருக்கிறேன்.
My pastor thinks so highly of me.
என்னை குறித்து என்னுடைய பாஸ்டர் மென்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
I even go on preaching.
நான் சில சமயத்திலே பிரசங்கமணவும் போகிறேன்.
And all these thoughts in your mind,
இப்படிப்பட்ட உங்கள் சிந்தையிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள்,
no wonder you don't get any grace in your life.
உங்கள் வாழ்க்கையிலே கிருபை பெறாமல் இருப்பது ஆச்சரியமே இல்லை.
And no wonder that you are defeated by every possible sin.
கூடுமான ஒவ்வொரு பாவத்தினாலையும் நீ வீழ்த்தப்படுகிறாய்.
No wonder you
அதில் ஆச்சரியம் இல்லை.
No wonder you cannot control your dirty thoughts or your dirty tongue.
உன்னுடைய அசுத்த சிந்தையை தடுத்து நிறுத்தி மேற்கொள்ள முடியவில்லை, அசுத்த நாவையும் கட்டுப்படுத்த முடியவில்லை, ஆச்சரியம் ஒன்றும் இல்லை.
Because your thoughts are thoughts of pride.
ஏனென்றால் உன்னுடைய எண்ணங்கள் பெருமையின் எண்ணங்களாக
இருக்கிறது. The Bible says God resists the proud.
பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
Even if you are a believer.
நீ விசுவாசியாக இருந்தாலும் சரி.
If you are proud, God will be your enemy.
நீ பெருமையுள்ளவனாக இருந்தால் தேவன் உனக்கு சத்ருவாய் மாறிவிடுவார்.
We read that in 1 Peter 5 verse 5.
1 பேதுரு 5:5 இலே நாம் வாசிப்போம்.
God resists the proud but he gives grace to the humble.
தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்.
So the picture I have in my mind is this.
ஆகவே என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய காட்சி இதுதான்.
If I am proud,
நான் பெருமையா இருந்தால்
God will get in front of me and keep pushing me back.
தேவன் எனக்கு முன்னாக வந்து என்னை பின்னோக்கி தள்ளி கொண்டே இருப்பார்.
But if I humble myself,
நான் என்னை தாழ்த்தும் பொழுது
God will get behind me and push me forward.
தேவன் எனக்கு பின்னாக வந்து என்னை முன்னோக்கி தள்ளுவார்.
Now there are already many things pushing me back.
ஏற்கனவே எத்தனையோ காரியங்கள் என்னை பின்னோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது.
First of all, I inherited a filthy, sinful nature from Adam which is always pushing me back.
முதலாவதாக என்னுடைய மூதாதையாகிய ஆதாமில் இருந்து நான் அசுத்தமான உச்ச நிறைந்த ஒரு சரீரத்தை சுதந்திரித்துக் கொண்டேன். அது என்னை பாவத்தை நோக்கி பின்னோக்கி தள்ளுகிறது.
The same filthy sinful nature you got.
அதே பாவமான அசுத்தமான அந்த சுபாவமானது உங்களுக்கும் இருக்கிறது.
Always pushing us back into sin even when we try to go forward to a holy life.
நாம் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு முன்னேறி செல்லும் பொழுதும் கூட இந்த பாவ இச்சைகள் நம்ம பின்னோக்கி இழுக்கிறது, தள்ளுகிறது.
How many times you have made a decision in a meeting, now I'm going to live for the Lord.
இப்பொழுதிலிருந்து நான் தேவனுக்காக வாழ போகிறேன் என்று எத்தனை முறை நீங்கள் கூட்டங்களிலே தீர்மானித்திருக்கிறீர்கள்?
In one week your nature has pushed you right back.
ஒரு வாரம் தான் உங்களுடைய சுபாவமே உங்களை பின்னோக்கி தள்ளிவிட்டது.
On the 1st of January you make a resolution, I'm going to live a new life from now on.
புது வருஷ ஆராதனையிலே ஜனவரி 1ஆம் தேதியிலே நீங்கள் புது வாழ்க்கை வாழ போகிறேன் என்று தீர்மானித்திருக்கிறீர்கள்.
It lasts till about the 7th of January, that's all.
ஜனவரி 7ஆம் தேதி வரை தாக்கு பிடிக்கும், அவ்வளவுதான்.
Then you are going back.
அதற்கு பிறகு பின்னாக போகிறீர்கள்.
That's it. Your experience, my experience.
உன்னுடைய அனுபவம், என்னுடைய அனுபவம், அவ்வளவுதான்.
And the devil, he's also pushing me back.
பிசாசு அவனும் என்னை பின்னே தள்ளுகிறான்.
And all my worldly friends, they're also pushing me back.
உலக நண்பர்கள் எல்லாரும் அவர்களும் என்னை பின்னோக்கி தள்ளுகிறார்கள்.
And if you have a gossiping wife or husband, they're also pushing you back.
உங்களுக்கு கணவனோ மனைவியோ எப்பொழுது பார்த்தாலும் புறங்கூறி கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களும் உங்களை பின்னோக்கி தள்ளுகிறார்கள்.
Criticizing this person, criticizing that person.
அந்த ஆளை பத்தி குறை சொல்வது, இந்த ஆளை பத்தி, இந்த மாவை பத்தி குறை சொல்வது.
And all the people who are fighting and quarreling in around you, they're all pushing you back.
உங்களை சண்டை போட்டு கொண்டிருக்கிற உறவினர்கள் எல்லாரும் உங்களை பின்னோக்கி தள்ளுகிறார்கள்.
And even the believers,
விசுவாசிகள் என்ன விதிவிலக்கா?
And a lot of the preaching that condemns you and discourages you, that's also pushing you back.
எத்தனையோ பிரசங்கங்கள் உங்களை குற்றப்படுத்தி ஆக்கணைக்குட்படுத்தி சோர்வடைய செய்து அதுவும் உங்களை பின்னோக்கி தள்ளுகிறது.
How to go forward?
எப்படி தான் முன்னேறி செல்வது?
Only if God gets behind you and pushes you forward, then none of these people can push you back.
தேவன் மட்டும் உங்களுக்கு பின்னாக இருந்து உங்களை முன்னோக்கி தள்ள வேண்டும். அப்படியானால் யாருமே உங்களை பின்னோக்கி தள்ள முடியாது.
God pushes me forward.
தேவன் என்னை முன்னோக்கி தள்ளும் பொழுது,
even if all the 7 billion people in the world try to push me back, I will overcome all of them.
உலகத்திலே இருக்கக்கூடிய 7 பில்லியன் மக்களும் சேர்ந்து என்னை பின்னே தள்ளினாலும் நான் முன்னே செல்வேன்.
Even if every filthy lust in the world tries to push me back, I'll still go forward.
உலகத்திலே காணப்படுகிற அவ்வளவு அசுத்தங்களும் சேர்ந்து என்னை, அசுத்தமான இச்சைகளும் சேர்ந்து தள்ளினாலும் தேவனை பின்னே செல்வேன்.
Millions of demons in hell try to push me back, I'll go forward if God is pushing me forward.
கோடிக்கணக்கான பேய்கள் என்னை பின்னோக்கி தள்ளினாலும் தேவன் என்னை முன்னோக்கி தள்ளும் பொழுது நான் முன்னே போய் கொண்டே இருப்பேன்.
And that's very simple.
மிகவும் எளிது.
God will push forward everybody who humbles himself.
ஒவ்வொரு தன்னை தாழ்த்துகிற ஒவ்வொருவரையும் தேவன் முன்னோக்கி தள்ளுவார்.
There is no partiality.
தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை.
He doesn't care whether you're rich or poor.
நீ பணக்காரனா ஏழையா என்பதை அவர் அதை குறித்து பொருட்படுத்துவதில்லை.
You don't even have to know the Bible.
வேதத்தை கூட அறிந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கூட இல்லை.
Maybe you were converted only yesterday.
நேற்றைய தினத்தில் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்திருக்கலாம்.
Maybe you never read the Bible in your life.
உங்கள் வாழ்க்கை முழுதுமாக வேதத்தையே வாசிக்காமல் இருந்திருக்கலாம்.
You humble yourself.
நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது
God will give his grace and push you forward.
தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுத்து உன்னை முன்னோக்கி தள்ளுவார்.
And you keep on humbling yourself.
நீ தொடர்ந்து உன்னை தாழ்த்திக்கொண்டே இருப்பாயானால்
that means don't despise other people.
அவருடைய பொருள் என்னவென்றால் மற்றவர்களை அற்பமா எண்ணாதிருப்பது.
Don't compare yourself with other people.
மற்ற மக்களோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்காதிருப்பது.
Don't criticize other people.
மற்றவர்களை குறை சொல்லாதிருப்பது.
Say Lord, I don't want to judge anybody.
ஆண்டவரே நான் யாரையும் நியாயந்தீர்க்க மாட்டேன்.
I'm not a judge, you're the judge.
ஆண்டவரே நான் நியாயாதிபதி இல்லை, நீர்தான் நியாயாதிபதி.
I just want to humble myself.
நான் என்னை தாழ்த்த போகிறேன் ஆண்டவரே.
When somebody insults you,
யாராவது உங்களை நிந்தித்தால்
humble yourself.
உங்களை தாழ்த்துங்கள்.
You know they call Jesus Beelzebub, prince of devils.
இயேசுவை பிசாசுகளுக்கு அதிபதி பெயெல்செபுல் என்று அழைத்தார்கள்.
What did Jesus do?
இயேசு என்ன செய்தார்?
Humble himself.
அவர் தன்னை தாழ்த்தினார்.
He said if you have spoken a word against me it's forgiven.
எனக்கு விரோதமாக வார்த்தையை பேசினால் அது உங்களுக்கு மன்னிக்கப்பட்டாயிற்று.
He said learn humility from me.
என்னிடத்திலிருந்து தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்.
You remember that last supper when they were having dinner together.
அவர்கள் எல்லாரும் கடைசி ராபோஜனத்திலே ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள்.
You know in those days people didn't wear shoes, they wore chappals like we wear sandals.
அந்த நாட்களிலே ஜனங்கள் ஷூ அணியவில்லை, ஆனால் நம்மளை போல சாண்டக்ஸ் அல்லது செப்பல் தான்
அணிந்து.
அந்த நாட்களிலே அங்க ரோடு எல்லாம் ஒரே புழுதியாக இருக்கும்.
When they came into a house the feet were covered with dust.
ஒரு வீட்டுக்குள்ளாக வீட்டை நோக்கி வரும்பொழுது அவருடைய பாதங்கள் எல்லாம் மண்ணாக தான் இருக்கும்.
So all the rich people had a slave, a servant who would wash the people's feet when they came to the house.
ஆகவே பணக்கார மக்கள் எல்லாரும் தங்கள் வீட்டிலே வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகளை காலை கழுவி விடுவதற்கு ஒரு அடிமையை வைத்திருப்பார்கள்.
So when people came for dinner they would be their feet would be washed first.
விருந்திற்கு ஜனங்கள் வரும்பொழுது முதலாவதாக இந்த அடிமை அல்லது வேலைக்காரன் போய் அவளுடைய கால்கள் எல்லாம் தண்ணீர் ஊற்றி கழுவி விடுவான்.
But here was a dinner that Jesus arranged.
ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விருந்தை இயேசுவே ஆயத்தம் செய்கிறார்.
The man who kept the house ready with the food table and also kept the water and the bucket there and the towel.
அந்த வீட்டிலே மேல் வீட்டை ஆயத்தம் பண்ணின மனிதன் அங்கே ஆகாரம் மேஜை எல்லாம் ஆயத்தம் செய்து அதே சமயத்திலே கீழே அவர் கால் கழுவுவதற்காக தண்ணீரையும் ஒழுங்கு பண்ணினான்.
But there was no servant because the room had to be empty.
அந்த அறையானது காலியாக இருக்க வேண்டும் ஆதலால் அங்கே வேலைக்காரனோ அடிமையோ இல்லை.
But now who was going to wash the feet?
இப்பொழுது யார் கால்களை கழுவ போகிறது?
Matthew says I'm chartered accountant, how can I go and wash the feet of these people?
மத்தேயு சொல்கிறார் நான் ஒரு ஆடிட்டர் அல்லது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், நான் எப்படி இவர்களை கால்களை கழுவுவது?
Peter says I'm the leader of the apostles, I'm not going to wash anybody's feet.
நான் அப்போஸ்தலர்கள் எல்லாம் நான் தான் தலைவன் என்று பேதுரு சொல்கிறார், நான் எப்படி கழுவுவது?
John says I'm a relative of the high priest, how can I go and wash people's feet?
நான் பிரதான ஆசாரியுடைய சொந்தக்காரன் உறவுக்காரன், நான் எப்படி கழுவுவது என்று யோவான் சொல்கிறார்.
Everybody has got some excuse.
ஒவ்வொருவருக்கும் சொல்லுவதற்கு ஒரு சாக்கு.
All are big people.
எல்லாரும் பெரியவர்கள்.
Jesus says I'm the only small person here, okay, I will wash your feet.
நான் தான் இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் சிறியவன், நான் கழுவுகிறேன் என்று சொன்னார்.
And he one by one he washes the feet.
ஊருடைய கால்களாக அவர் கழுவுகிறார்.
It really touches my heart that he washed even Judas Iscariot's feet.
யூதாஸ் காரியத்தினுடைய பாதங்களை கூட அவர் கழுவுகிறாரே, அது உண்மையாலுமே உள்ளத்தை தொட்டு விட்டது.
He knew this chap has already collected money to betray me.
என்னை காட்டி கொடுக்க முடியாக ஏற்கனவே பணத்தை வாங்கிவிட்டான் என்பதை அவர் அறிந்திருந்தார்.
He is going to betray me in a few hours.
இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே என்னை காட்டி கொடுக்க போகிறான் அந்த யூதாஸ் காரியோத்து.
Let me do some good to him before he does that.
யூதாஸ் அதை செய்வதற்கு முன்பதாக நான் அவனுக்கு ஒரு நன்மையை செய்து விடட்டும்.
That is humility.
அதுதான் தாழ்மை.
Where you can wash the feet of your enemy.
உன்னுடைய சத்துருனுடைய காலை கழுவுவது தாழ்மை.
And have no bitterness against him.
அவன் மீது எந்த ஒரு கசப்பும் கொள்ளாதிருப்பது
தாழ்மை. When he comes to betray you to say friend have you come to betray me.
அவரை காட்டி கொடுக்க யூதாஸ் காரியோத்து வரும்பொழுது சிநேகிதனே நண்பா என்று அழைக்கிறார்.
என்னை
காட்டி கொடுக்க முடியாது வந்தாயா?
If you were willing to humble yourself like that grace would just come upon you like anything.
இதுபோல உங்களை தாழ்த்த நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் அபரிமிதமான கிருபை வந்து கொண்டே இருக்கும்.
You would be an overcomer.
நீ ஒரு ஜெயாளியாய் மேற்கொள்ளுகிறவனாய்
there will be no depression or discouragement in your life.
உன்னுடைய வாழ்க்கையிலே அதேரியமோ சோர்வோ இருக்கவே இருக்காது.
You can walk like Jesus on this earth.
இந்த பூமியிலே இயேசு நடந்தது போல நடக்க முடியும்.
The good news is this.
இதுதா நல்ல செய்தி.
Let me read it to you in one sentence.
ஒரு வாக்கியத்தில் அதை வாசிக்கலாம்.
1 John chapter 2 verse 6.
1 யோவான் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம்.
Here is the good news of the gospel.
சுவிசேஷத்தினுடைய நல்ல செய்தி
இருக்கிறது. Impossible in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது கூடாத காரியமாக இருந்தது.
Impossible before the Holy Spirit was poured on the day of Pentecost.
பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்படுவது முன்பதாக அது கூடாத காரியமாக இருந்தது.
Impossible without the grace of God.
கிருபை இல்லாதபடி இல்லாதிருக்கும் பொழுது அது கூடாத காரியமாக இருந்தது.
Which is easily possible for the weakest believer by the grace of God.
ஆனால் இப்பொழுதோ ஒரு பலவீனமான விசுவாசியானாலும் கூட முடிந்த ஒரு காரியமா இருக்கிறது தேவனுடைய உதவியோடு கூட.
What is that?
அது என்ன?
1 John 2:6.
1 யோவான் 2:6.
We can walk on this earth as Jesus walked.
இயேசு நடந்தபடியே இந்த உலகத்திலே நாம் நடக்க முடியும்.
Did you hear it?
கேட்டீர்களா?
We can walk on this earth like Jesus walked.
இயேசு நடந்தபடியே நாமும் இந்த உலகத்திலே நடக்க முடியும்.
Forgiving people.
ஜனங்களை மன்னிப்பது.
Overcoming sin.
பாவத்தை மேற்கொள்வதிலே.
Never being discouraged.
ஒரு காலம் அதிரியமடையாதபடி.
Never being in a bad mood.
எப்பொழுதே ஒரு கெட்ட ஒரு யோசனையில் இல்லாதபடி.
That word is confirmed again in 1 John 4:17.
இதே வசனமானது மீண்டுமாய் 1 யோவான் 4:17 இலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
1 John 4:17 the last part.
1 யோவான் 4 அதிகாரம் 17 வசனத்தில்
Here is the good news.
இங்கே இருக்கிறது நல்ல செய்தி.
As Jesus is so are we in this world.
இயேசு இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம்.
I'm not following Elijah.
நான் எலியாவை பின்பற்றுகிறவன் அல்ல.
If I followed Elijah sometimes I'd get depressed like Elijah and say oh God please take away my life.
எலியாவை பின்பற்றுகிறவனா இருந்தால் சில சமயத்திலே வாழ்க்கையில் சோர்வுற்று ஆண்டவரே போதும் போதும் என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிப்பேன்.
I'm following Jesus who never said that.
ஆனால் ஒரு காலம் இதை சொல்லாத இயேசுவை நான் பின்பற்றுகிறவன்.
I'm following Jesus who could control his anger.
தம்முடைய கோபத்தை அடக்கக்கூடிய இயேசுவை பின்பற்றுகிறவன்.
When they spat on his face.
அவர் முகத்திலே துப்பின பொழுது
he could forgive them.
அவர்களை மன்னிக்க முடிந்தது.
I'll tell you when Jesus got angry.
Yes, எப்பொழுது கோபப்பட்டார் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
When he saw people making money from the poor people in the name of religion in the temple selling those sheep and doves.
தேவாலயத்திலே ஆடுகளையும் புறாக்களையும் மதம் என்கிற பெயரிலே விற்று பணத்தை சம்பாதிக்கிறவர்களை பார்க்கும் பொழுது
When he saw people making money in the name of God.
தேவன் என்கிற பெயரிலே ஏழை மக்களிடத்திலிருந்து பணத்தை சம்பாதிக்கிறவர்களை பார்க்கும்
பொழுது Getting it from poor people.
ஏழை மக்களிடத்தில் இந்த பணத்தை பறிக்கிறவர்களை பார்த்து
angry.
அவர் கோபப்பட்டார்.
To be Christ like.
கிறிஸ்துவைப் போல இருப்பது என்பது
is to be angry when you see people making money in the name of God.
தேவன் என்கிற பெயரிலே பணத்தை சம்பாதிக்கிறவர்களை பார்த்து கோபப்படுவது தேவனைப் போல இருப்பது இயேசுவைப் போல இருப்பதாகும்.
When you hear one of these television preachers.
இந்த டிவியிலே பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கிகளில் ஒருவர் பேசும்பொழுது
rich man.
அவர் ஒரு பெரிய பணக்காரர்.
Telling people poor people to give him their tithes.
ஏழை மக்களை பார்த்து உங்களை தசம பாகத்தை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது
so that he can buy a new car or a new aeroplane.
அப்பொழுது அவர் புதிய காரையோ புதிய ஏரோப்ளேனையோ அவர் வாங்கிக் கொள்வதற்கு பணம் உண்டாகும்.
If you are Christ like you'll get angry.
நீ கிறிஸ்துவைப் போல இருக்கும் பொழுது நீ கோபப்படுவாய்.
If you don't get angry.
கோபம் வரவில்லை என்றால்
say oh brother what to do.
என்ன சகோதரனே என்ன செய்வது?
You are not Christ like you're like the devil himself.
நீ கிறிஸ்துவைப் போல இல்லை பிசாசைப் போல இருக்கிறாய்.
Jesus would be angry. Jesus would take a whip and chase those fellows out.
இயேசு மட்டும் இருந்தால் அவர் சாட்டை எடுத்து அவர்களை விரட்டி அடிப்பார்.
He chases out every preacher who's trying to become rich by collecting people's tithes.
ஜனங்களுடைய தசமபாகத்தை வாங்கி பணக்காரனே மாறக்கூடிய ஒவ்வொரு பிரசங்காரியை பார்த்தாலும் இயேசு சாட்டை எடுத்து விரட்டுவார்.
Jesus never went around collecting tithes.
இயேசு எல்லா இடங்களிலுமே போய் தசமபாகத்தை எனக்கு கொடுங்கள் கொடுங்கள் என்று சொல்லி வசூலிக்கவில்லை.
Jesus healed thousands of people but he never put an offering bag in front of them.
இயேசு ஆயிரக்கணக்கான மக்களை சுகம் கொடுத்தார் ஆனால் அவர்களுக்கு முன்பாக காணிக்கை பையை சுற்றவில்லை.
That's the difference between today's fake healers and Jesus Christ.
இன்றைய விசுவாச சுகமளிக்கிறவர்கள் வரம் பெற்றவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இதுதான் வித்தியாசம்.
So to be Christ like means that
கிறிஸ்துவைப் போல இருப்பது என்பது இதுவும் ஒன்று.
Never angry when people hurt you, call you the devil, spit on you, do anything.
உங்கள் மீது துப்பும் பொழுது உங்களை பிசாசு என்று அழைக்கும் பொழுது உங்களை நிந்திக்கும் பொழுது ஒரு காலம் கோபப்படாதிருப்பது.
Or steal your money.
அல்லது உங்களை பணத்தை திருடும் பொழுது கூட கோபப்படாதிருப்பது.
But
ஆனால்
angry when God's name is dishonored.
தேவனுடைய நாமம் கனவீனப்படுத்தப்படும் பொழுது கோபம் வருவது.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
Here is the good news.
இங்கே இருக்கிறது நல்ல செய்தி.
You can walk like Jesus.
நீங்கள் இயேசுவைப் போல நடக்க முடியும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
ஜெபத்திலே நம்முடைய எல்லாருடைய தலைகளும் வணங்கியிருக்கும் பொழுது
There are many things that you have heard in these 3 days.
இந்த 3 நாட்களாக நீங்கள் பல காரியங்களை கேட்டிருக்கிறீர்கள்.
I want you to think about.
இதை குறித்து நீங்கள் சிந்திக்க முடியாது நான் விரும்புகிறேன்.
The cause of sin.
பாவத்தின் முகாந்தரம், காரணம்.
The wrong choices.
தவறான தீர்மானங்கள், தெரிவுகள்.
That led Adam to sin and that led you to sin.
ஆதாமையும் ஏவாளையும் பாவம் செய்ய வழிநடத்தின தவறான தீர்மானங்கள்.
Say Lord,
ஆண்டவரே என்று சொல்லுங்கள்.
I don't want to make those choices.
ஆண்டவரே அந்த தவறான தீர்மானத்தை நான் செய்ய விரும்பவில்லை என்று சொல்லுங்கள்.
I don't want to make the sinful choices Adam made.
ஆண்டவரே ஆதாம் செய்ததன பாவமுள்ள தீர்மானங்களை நான் செய்ய விரும்பவில்லை.
I want to choose you always.
எப்பொழுதுமே ஆண்டவரே உம்மையே நான் தெரிந்து கொள்ள வேண்டும்.
I want grace Lord.
ஆண்டவரே எனக்கு கிருபை வேண்டும்.
First of all I want your mercy.
முதலாவதாக ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும்.
And I want your grace.
உம்முடைய கிருபையும் எனக்கு வேண்டும் ஆண்டவரே.
Help me to be an overcomer.
ஜெயாளியாய் வெற்றி சிறந்தவனாய் என்னை மாற்றும்.
That my life might glorify you.
என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும்.
Pray in Jesus name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.